السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஷா தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்து மார்க்க உபதேசங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இங்கே நாம் அனைவரும் சங்கமித்திருக்கிறோம். இந்த நல்லெண்ணத்தை வழங்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழுக்குரியவன். இந்த நற்குணத்தை, நல்லெண்ணத்தை, நன்மையை நாடி நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்ற ஆவலை நம்மிடம் ஏற்படுத்தியதற்காக நாம் உண்மையில் சந்தோஷப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் முதல் ஒரு முக்கியமான, பிரயோஜனமான, ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை தொடர்ச்சியாக நாம் வரக்கூடிய காலங்களில் இன்று முதல் அறிந்து வரலாம். அது ஒரு பிரயோஜனமானது, நிறைய நன்மைகளையும் கல்வி அறிவையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. அறிஞர்கள் தொகுத்த ஒரு நல்ல நூலை எடுத்து அதில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வது நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்கு பிரயோஜனத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை நம்மிடம் ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல வழிமுறை. அந்த அடிப்படையில் நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் எஹியபுனு ஷரஃப் அந்நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அல் அர்பாயின் என்ற நூலை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அல் அர்பாயின் என்றால் 40 என்று அர்த்தம். இந்த அறிஞர் இந்த நூலில் 40 மிக முக்கியமான நபிமொழிகளை தனியாக தொகுத்திருக்கிறார். இந்த அறிஞரை பற்றி பரவலாக தமிழறிந்த மக்கள் கூட புரிந்து வைத்திருப்பார்கள். காரணம், இந்த அறிஞர்களுடைய தொண்டு அளப்பெரியது. குறிப்பாக ஃபதஹுல் பாரிக்கு விரிவுரை வழங்கியவர் யார் என்று கேட்டால் இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் என்பதை நாம் தெரிந்திருப்போம். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களை தெரியாதவர்கள் கூட இமாம் நவவி அவர்களை பற்றி தெரியாமல் இருக்க மாட்டார்கள். பரவலாக அறியப்பட்டவர்கள். காரணம், தமிழ் உலகில் இவர்கள் தொகுத்த நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிரசித்தி பெற்ற ஒரு நூல், மக்களுக்கு பரிச்சயமான ஒரு நூல் ரியாது சாலிஹீன் என்று அவர்கள் தொகுத்த நூல். எல்லா பள்ளிவாசல்களையும் இருக்கும். பரவலாக தொழுகை முடிந்த பிறகு கூட இந்த நூல்களை ஓய்வு நேரங்களில் மக்கள் படித்திருப்பார்கள். மாணவர்களுடைய கரங்களில் கூட இந்த நூல்கள் இருக்கும். மக்களுக்கு உபதேசம் செய்ய நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரியாலு சாலிஹினை கண்டிப்பாக வைத்திருப்பார்கள். ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல தலைப்புகளுக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை எல்லாம் கொண்டு வந்து அழகாக அற்புதமாக தொகுத்து மக்களுக்கு வழங்கி ஆயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளங்கள் சீர்பெறுவதற்கு இவர்கள் தொகுத்த அந்த ஒரு நூல் முக்கிய காரணம். ரியாலு சாலிஹீன் என்ற நூல், அந்த நூலில் பொறுமையுடைய தலைப்பு, தொழுகையுடைய தலைப்பு, நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், பிறரை மன்னித்தல், புறம்பேசுவதனால் என்ன அபாயம், அவதூறு சொல்வதால் என்ன கேடு ஏற்படும், திருடுவதால் என்ன கேடு ஏற்படும், பிறருடைய மானத்தோடு விளையாடுவதால் என்ன தீமை தீங்குகள் ஏற்படும், இது மாதிரியாக நல்ல விஷயங்களை எல்லாம் தனித்தனி தலைப்பிட்டு அற்புதமாக தொகுத்த ஒரு அறிஞர் அந்த இமாம் நவவி அவர்கள்தான். எஹிபுனு ஷரப் நபவி ரஹிமவுல்லா அவர்கள் தான் இந்த நூலையும் தொகுத்தார்கள். இந்த அறிஞர் அவர்கள் வாழ்ந்த காலம் ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டு. 6வது நூற்றாண்டில் ஹிஜ்ரி 676வது வருடத்தில் இந்த அறிஞர் மரணிக்கிறார். அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர், அவருடைய நூலில் மிக முக்கியமான ஒரு 40 நபிமொழிகளை மட்டும் அவர் தேர்வு செய்திருக்கிறார். ஹதீஸ்கள் நிறைய இருக்குது, ஹதீஸ் மொத்தம் 40 தான் இருக்கு, ஹதீஸ் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நூலில் குறிப்பிட்டு ஒரு 40 நபிமொழிகளை மட்டும் அவர் தேர்வு செய்திருக்கிறார். காரணம், இந்த 40 நபிமொழிகளும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய நபிமொழிகள், இஸ்லாத்தின் அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய நபிமொழிகள், சட்டங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொது விதிகளை பற்றி பேசக்கூடிய நபிமொழிகள், தனித்தனி சட்டங்களை பேசக்கூடிய நபிமொழிகள் நிறைய இருக்கிறது. இந்த அறிஞர் இந்த நூலில் குறிப்பிடக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் தனித்தனி சட்டங்களை பேசக்கூடிய நபிமொழிகள் அல்ல, ஏராளமான சட்டங்களுக்கு அடிப்படையாக ஆணிவேராக அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள், இஸ்லாமின் அடிப்படை கோட்பாடுகள், அதையெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய குறிப்பிட்ட 40 நபிமொழிகளை மட்டும் அவர் தேர்வு செய்திருக்கிறார். அவர்களுடைய முன்னுரையை நாம் இப்போது அறிந்து கொள்வோம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அவன் வானங்களையும் பூமிகளையும் நிலைத்து நிர்வகிக்கக்கூடியவன், அனைத்து படைப்பிடங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன், இறை தூதர்களை மக்களிடம் அவன் அனுப்பியவன், அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் அந்த இறை தூதர்கள் மீது உண்டாகட்டுமாக. மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக, மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை விளக்கி கூறுவதற்காக உறுதியான சான்றுகளுடனும் தெளிவான ஆதாரங்களுடனும் அவன் படைப்பினங்களின்பால் இறை தூதர்களை அனுப்பினான். அவனுடைய அனைத்து அருட்கொடைகளுக்காக அவனை நாம் புகழ்கிறோம். இன்னும் அவனுடைய அதிகமான அருளையையும் கிருபையையும் நாம் எதிர்பார்க்கிறோம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு நிகரில்லை, அவன் ஒருவன், அடக்கி ஆளக்கூடியவன், சங்கைக்குரியவன், அதிகம் மன்னிப்பவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவனுடைய அடிமை, அவனுடைய தூதர், அவனுடைய நேசத்துக்குரியவர், அவனுடைய உற்ற நண்பர், படைப்பினங்களிலேயே சிறந்தவர். கியாமத்து நாள் வரைக்கும் பல வருடங்கள் உருண்டோடினாலும் நிலைத்து அற்புதமாக திகழ்கின்ற, பிறரையெல்லாம் உலக மக்களையெல்லாம் இயலாமையில் ஆக்கியிருக்கின்ற குரானை கொண்டு அவர் மரியாதை செய்யப்பட்டவர், கண்ணியம் வழங்கப்பட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் நேர்வழியை தேடக்கூடிய மக்களுக்கு ஒளி வீசக்கூடிய வழிமுறைகளை காட்டியவர். மஹ்சூசு பி ஜவாமிஇல் கலிம், ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய தனிச்சிறப்பு வழங்கப்பட்டவர் நபி அவர்கள். ரத்தின சுருக்கமாக பேசக்கூடியவர்கள், விசாலமான இலகுவான மார்க்கத்தை கொண்டு அவர் தனிச்சிறப்பு வழங்கப்பட்டவர். அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் சலாமத்தும் அவர் மீதும், ஏனைய நபிமார்கள் மீதும், அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இதன் பிறகு அலி இப்னு அபி தாலிப், அப்துல்லா இப்னு மசூத், முஆத் இப்னு ஜபல், அபி தர்தா, இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அனஸ் இப்னு மாலிக், அபு ஹுரைரா, அபு சாயித் குதிரி ஆகிய நபித்தோழர்கள், இவர்கள் எல்லாரும் யாரு? எல்லோருமே நபித்தோழர்கள் தான். இத்தனை நபித்தோழர்கள் வழியாக பலதரப்பட்ட அறிவிப்புகள் வழியாக இத்தனை நபித்தோழர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? மன் ஹஃபித அலா உம்மத்தி 40 ஹதீஸம் மின் அம்ரி தீனிஹா, யார் என்னுடைய சமூகத்துக்கு மார்க்கம் தொடர்பான 40 செய்திகளை பாதுகாத்து தருகிறாரோ, அல்லாஹ் மறுமையில் அறிஞர்கள் அறிவுஜீவிகளுடைய சபையில் கூட்டத்தில் அவரை அல்லாஹ் எழுப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக
இத்தனை சஹாபாக்களிடமிருந்து வேறுபட்ட பல்வேறு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி? யார் என்னுடைய சமூகத்துக்கு 40 செய்திகளை, மார்க்கம் தொடர்பான செய்திகளை பாதுகாத்து கொடுக்கிறாரோ, கியாமத்து நாளில் அறிஞர்களோடு, அறிஞர்கள் கூட்டத்தோடு அல்லாஹ் அவரை எழுப்புவான். இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அறிவிப்பில் அல்லாஹ் அவரை அறிஞராக எழுப்புவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட அறிவிப்பில், நான் மறுமை நாளில் அவருக்கு பரிந்துரை செய்யக்கூடியவனாகவும், அவருக்கு நான் சாட்சி சொல்லக்கூடியவனாகவும் நான் இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் அவரிடம் சொல்லப்படும், உதுகுல் மின் ஐய அபுவாபில் ஜன்ன, சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாக நீ விரும்புகிறாயோ, நுழைய விரும்புகிறாயோ, நீ நுழைந்துகொள் என்று அவரிடம் சொல்லப்படும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அவர் அறிஞர்களுடைய கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு ஷஹீதுகளுடைய கூட்டத்தில் அவர் எழுப்பப்படுவார், உயிர் தியாகிகளுடைய கூட்டத்தில் எழுப்பப்படுவார் என்று ஒரு அறிவிப்பில் வந்திருக்கிறது. இதெல்லாம் வெவ்வேறுபட்ட அறிவிப்புகள், பலதரப்பட்ட சஹாபாக்கள் வழியாக இந்த செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிஞர்கள், ஹுஃபாலுகள், ஹதீஸ்களை மரணம் செய்த மேதைகள், இது பலகீனமான செய்தி என்பதில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இதனுடைய வழிகள், தொடர்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த செய்தி பலகீனமானது என்பதில் அவர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? என்ன ஹதீஸ்? பலவீனமான ஹதீஸ். ஆனா நிறைய தொடர்கள் இருக்கிறது, நிறைய வழிகள் வந்திருக்கிறது, பலதரப்பட்ட சஹாபாக்களிடமிருந்து இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பலவீனமான ஹதீஸை ஏன் இந்த அறிஞர் இங்கே சொன்னார்? அது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். காரணம், இன்றைக்கு பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்லிட்டாலே அதை நம்ம இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் மாதிரி நினைத்து மக்களை அந்த செய்திகளை விட்டு புறந்தள்ளுகிறார்கள். ஆனா அறிஞர்களுடைய நடைமுறையை, ஹதீஸ் கலையிலேயும் உள்ள ஒரு விஷயம் என்ன விளங்கிக்கணும்னா, ஒரு ஹதீஸ் பலவீனமான செய்தியாக இருந்தால் அது பலதரப்பட்ட வழிகளில் வரும்போது அது ஹசன் என்ற தரத்துக்கு அறிஞர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள், அதை எடுத்துக்கரலாம். ஏன்னா ஒரு பலவீனமான ஆள் வழியா வந்தா அவர் ஏதாவது மிஸ்டேக்கா விட்டுருப்பாருன்னு நம்ம ஐயப்படுவோம். அதே ஹதீஸ் நிறைய மக்கள் வழியாக வந்தால், அதிகமான மக்கள் வழியாக வந்தால் அது பலகீனமா இருக்க வாய்ப்பு இல்லை, அது தவறா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரே தப்பு செய்ய போறாங்க, அப்ப அது ஹதீஸ் நபி அவர்கள் சொன்ன செய்தியாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையில அத லைஃப்ங்கிற நிலையிலிருந்து ஹசன் என்ற நிலைக்கு என்ன செய்வார்கள், அந்த செய்தியை உயர்த்தி விடுவார்கள். குறிப்பாக இது மாதிரியான செய்திகளை, அகீதா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அறிஞர்கள் எடுக்காவிட்டாலும், ஃபதாயிலுல் ஆமால், அமல்களுடைய சிறப்புகள், அச்சமூட்டுவது, எச்சரிக்கை செய்வது, இது மாதிரியான விஷயங்கள்ல இது மாதிரியான ஹதீஸ்களை எடுத்துக்கொள்வார்கள் அறிஞர்களுடைய நடைமுறை. ஏற்கனவே தொழுகையுடைய சிறப்புலாம் நமக்கு தெரியும், அந்த தொழுகையுடைய சிறப்பை சிறப்பித்து இது மாதிரி ஒரு ஹதீஸ் வந்தால், சின்ன சின்ன கோளாறுகள், குறைபாடுகள் உள்ள ஒரு லைஃபான ஹதீஸ் வந்தால், அறிஞர்கள் அந்த இடங்கள்ல பெரிய ஒரு கடுமையை காட்ட மாட்டார்கள். இது ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய நடைமுறை. அதை அறிஞர் நபவி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இது தொடர்பாக, இந்த 40 ஹதீஸ்களை தொகுக்கிறது தொடர்பாக நிறைய புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. முதன் முதலில் இது தொடர்பாக தொகுத்தவர் யாருன்னா, அப்துல்லா இப்னு முபாரக், பிறகு முகமது இப்னு அஸ்லம் தூசி என்பவர், பிறகு ஹசன் இப்னு சுஃபியான் அன்னசவி, பிறகு அபுபக்கர் ஆஜுரி, அபுபக்கர் முகமது இப்னு இப்ராஹிம் உஸ்பஹானி, தாரகுத்னி, ஹாக்கிம், அபு நுஐம், அபு அப்துல் ரஹ்மான் சுலமி, அபு சாயத் மாலினி, அபு உஸ்மான் சாபூனி, அப்துல்லா இப்னு முகமது அன்சாரி, அபுபக்கர் பைஹக்கி, இவங்களா இந்த 40 ஹதீஸ்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தொகுத்தவர்கள்ல முதன்மையானவர்கள். இன்னும் முந்தையவர்கள்ல, பிந்தியவர்கள்ல அதிகமான மக்கள் இது மாதிரியான ஒரு 40 ஹதீஸ் மக்களுக்கு தொகுத்து கொடுக்கணும், அது வந்து ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்று நினைத்து அந்த காரியத்தை செய்தவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த அறிஞர்களின் அடிப்படையில் ஒரு 40 ஹதீஸை தொகுக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே இஸ்திஹாரா செய்தேன், அல்லாவிடத்திலே நான் ஒரு நலவை வேண்டினேன். அறிஞர்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், அமல்களுடைய சிறப்பு தொடர்பாக லஈஃபான ஹதீஸாக இருந்தால் அதை நாம் செயல்படுத்துவது தவறில்லை என்று அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இது அறிஞர்கள் மத்தியிலே ஒன்றுபட்ட ஒரு விஷயம். அப்ப ஹதீஸ் கலையில இது நம்ம படிக்கும் போது பல்வேறு விஷயங்களை தெரியும், ஹதீஸ் கலையை பத்தியும் தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு பலகீனமான ஹதீஸா இருந்துச்சுன்னா அது அதை வச்சு புது இபாதத்துகளை புது அகீதா விஷயங்களை நாம சொல்ல முடியாது என்று இருந்தாலும், ஏற்கனவே இது நல்ல காரியம் நல்லமல் என்று வலிமையான ஆதாரங்களின் மூலம் நிரூபணமான ஒரு விஷயத்தை சிறப்பித்து ஒரு லைஃபான ஹதீஸ் வறுமையானால் அதனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதற்கு அந்த லைஃபான ஹதீஸ்களை நாம் சொன்னால் தவறு கிடையாது. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா, சவுதியில அமல்களுடைய சிறப்புகள் வரும்போது சில லைஃபான ஹதீஸ்களை எல்லாம் அறிஞர்கள் சுட்டி காட்டுவாங்க. இந்த ஹதீஸ்களைய பத்தி தெரியாதவங்க விவரம் இல்லாதவங்க என்ன செய்யறா, பெரிய படிச்ச மேதை மாதிரி என்ன வந்துகிட்டு அது லைஃப், அவங்க பெரிய படிச்சு ஹதீஸ்களை எல்லாம் கரைச்சு குடிச்ச மக்களா இருந்துகிட்டு அவங்க அந்த ஹதீஸ சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் என்ன செய்ய, இதெல்லாம் லைஃப், பலகீனமான ஹதீஸ போய் பயான்ல சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க அப்படின்னு என்ன செய்யறது, அதை ஒரு குறை சொல்றது. அவங்களுடைய அறிவுல குறை இல்ல, இவங்க ஹதீஸ் கலையை ஒழுங்கா படிக்காம வந்திருக்கிறாங்க. ஹதீஸ் கலையில அறிஞர்கள் பலாயிலுள்ள ஆமாலா வந்தா இந்த மாதிரியான ஹதீஸ்களை எல்லாம் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ் இருக்கு, ஒரு ஹதீஸ் நம்ம லைஃப்னு சொல்றோம், ஏன் லைஃப்னு சொல்றோம், நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு திருப்தி வரல அப்படின்னு அர்த்தத்துலதான் நம்ம லைஃப்ங்கிறோம். அது நபியே சொல்லாத ஹதீஸ் என்ற ஒரு உறுதியில நம்ம சொல்லல. நபி சொல்லி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு லைஃபான ஹதீஸ் நமக்கு வந்துச்சுன்னா அது நபிகளாருடைய சொல்லா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நம்முடைய ஆய்வுக்கு ஒரு திருப்திகரமாக அது இல்லைங்கிறனால நம்ம விடுறோம். நபி அவர்கள் சொல்லி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் அறிஞர்கள் இந்த ஹதீஸ் எடுக்கிறாங்க. லைஃபான ஹதீஸ் நம்ம என்ன செய்யலாம், ஃபலாயில் ஆமாலுக்கு எடுத்துக்கலாம். நபி சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதனால வந்து புதுசா நம்ம எதுவும் மார்க்கத்துல சொல்லல, இருக்கிற விஷயத்தை சிறப்பித்து சொல்லி இருக்கிறாங்க, நபிகளா சொன்னதா தானே அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க என்ற அடிப்படையில என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு அறிஞர் நபவி அவங்க சொல்றாங்க, என்னடா புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு லைஃபான ஹதீஸ வச்சுதான் ஆரம்பிக்கணுமா என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது இல்ல. ஒரு 40 ஹதீஸ் சொல்ல போறாரு, என்ன எடுத்தோனையும் கிதாப தொடங்கும் போதே ஒரு லைஃபான ஹதீஸா அப்படின்னு சில பேர் நினைச்சிடக்கூடாது இல்ல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆனாலும் வெறுமனே இந்த ஹதீஸ மட்டும் அடிப்படையா வச்சு இந்த நூலை தொகுத்தேன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பல் அலா கவுலிஹி ஃபில் அஹாதீஸ் ஸஹீஹா, நிறைய சஹியான ஹதீஸ்கள்ல ஹதீஸ்களை பிறருக்கு எடுத்து சொல்வதுடைய சிறப்பை நபி அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள், நபி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். பிறருக்கு ஹதீஸ் நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். உதாரணமாக என்ன ஹதீஸ், லீ பல்லிஹி ஷாஹிது மின்கும் அல் காயிப, உங்களில் கலந்து கொண்டவர் இல்லாதவருக்கு, இங்க இருக்கக்கூடியவர் இந்த சபையில் வந்திருக்கக்கூடியவர் வராதவருக்கு எடுத்து சொல்லட்டும். இது சஹிஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு என்ன செய்யணும், மார்க்கத்தை எட்டி வைக்கணும். அப்ப நம்முடைய பணியும் கூட என்னன்னா, நபி அவர்கள் நமக்கு சொன்ன விஷயம், நாம அறிந்து கொண்ட மார்க்க விஷயங்களை நம்மோட வச்சுக்கிறாம அதை அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எடுத்துரைக்கணும். அப்ப இந்த சஹியான ஹதீஸ் இருக்கிறது. வகௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. என்னது, நஃதரல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக, சமிய மகாலத்தி, அவன் என்னுடைய கூற்றை கேட்கிறான், அதை அவன் உள்வாங்குகிறான், அதை கேட்டவாறு பிறருக்கு எடுத்துரைக்கிறார். இந்த மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. யார் துவா செஞ்சிருக்கிறா, யார் துவா செஞ்சிருக்கிறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை செய்திருக்கிறார்கள். ஆக நபிகளாருடைய துவா வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்பட்டால் நம்ம என்ன செய்யணும், நபிகளாருடைய ஹதீஸை கேட்கணும், கேட்ட மாதிரி அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். அடுத்தவங்க என்றா முதல் நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும், நம்ம மனைவிக்கு எடுத்து வைக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து வைக்கணும், நம்முடைய உறவினர்களுக்கு எடுத்து வைக்கணும், நம்முடைய நண்பர்களுக்கு எடுத்து வைக்கணும். இப்படியே நம்முடைய வட்டத்தை மார்க்கத்தை பரப்பினோம் என்றால் நபிகளாருடைய துவா கண்டிப்பாக நமக்கு நிச்சயம் உண்டு. ஆக இது மாதிரியான சஹிஹான ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் ஒரு முக்கியமான 40 ஹதீஸ் நான் தொகுக்கணும் என்று ஒரு உறுதி எனக்கு வந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி அறிஞர் சொல்லுகிறார், இதற்கு முன்பாக எல்லாம் 40 ஹதீஸ் தொகுத்த அறிஞர்கள் எப்படி தொகுத்திருந்தார்கள் என்றால், சில பேர் மார்க்கத்துடைய அடிப்படைகளை பற்றி மட்டும் 40 ஹதீஸ்களை தொகுத்தாங்க, சில பேர் மார்க்கத்துடைய பிரிவு சட்டங்கள் அதை பற்றி மட்டும் ஒரு 40 ஹதீஸ்களை தொகுத்தாங்க, சில பேர் ஜிஹாத பற்றி மட்டும், ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது இதை பற்றி மட்டும் வரக்கூடிய 40 ஹதீஸ்களை தொகுத்தார்கள், சில பேர் ஜுஹுதுல பற்றற்று இருக்கிறது உலகத்துல ரொம்ப பிடிப்பு இல்லாம அது இருந்தா நல்லதுதானே, ஒவ்வொரு மனுஷனும் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன, துன்யா மேல அதிக பிடிப்பு இருந்தா அவன் கெட்டு போறதுக்கு கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். ஆனால் ஜுஹுது விஷயத்துல சில பேர் 40 ஹதீஸ்களை தொகுத்தாங்க, சில பேர் ஆதாபுகள் ஒழுக்கங்கள், ஆதாபுகள்னா சாப்பிடுறது எப்படி, மலஞ்சலம் கழிக்கிறது எப்படி, தூங்கும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, இந்த மாதிரியான ஒழுங்குமுறைகளை பற்றி 40 ஹதீஸ்களை தொகுத்தவங்க உண்டு. சில பேர் உரைகள், நபிகளார் என்னென்ன உரையாற்றினாங்க இது தொடர்பாக 40 ஹதீஸ்கள் இப்பெல்லாம் தொகுத்தாங்க, எல்லோரும் நல்ல எண்ணத்தில் தொகுத்தார்கள், அவர்களுடைய காரியங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நான் இதையெல்லாம் விட சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தொகுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதுதான் 40 ஹதீஸ்கள் இந்த புத்தகத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த 40 ஹதீஸ்களும் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம படிக்க போற இந்த 40 ஹதீஸ்களும் எப்படிப்பட்டது என்றால், மார்க்கத்துடைய மிக முக்கியமான அடிப்படைகளை உள்ளடக்கிய ஹதீஸ். எந்த அளவுக்கு என்றால், இந்த ஹதீஸ்களை பத்தி அறிஞர் பெருமக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இஸ்லாத்துடைய பேசிக்கே இதுதான் என்று சொன்ன ஹதீஸ்கள். நம்ம படிக்க போற ஹதீஸ்கள் எப்படிப்பட்ட ஹதீஸ்கள் என்றால், இஸ்லாத்துடைய சுழற்சியே இதுலதான் இருக்கிறது, இது இஸ்லாத்துடைய பாதி, இஸ்லாத்தின் பாதி கல்வி இந்த ஹதீஸில் இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கத்தின் மூன்றில் ஒரு பகுதி அறிவு இந்த ஹதீஸில் இருக்கிறது. இது மாதிரி அறிஞர் பெருமக்களால் சிலாகித்து சிறப்பித்து சொல்லப்பட்ட 40 ஹதீஸ்களை நான் இந்த புத்தகத்திலே தொகுத்திருக்கிறேன். அந்த 40 ஹதீஸ்களும் சஹீஹாக இருக்க வேண்டும் என்று எனக்குள் நான் ஒரு உறுதி எடுத்திருக்கிறேன். இந்த அறிஞர் காட்டக்கூடிய 40 ஹதீஸ்களுமே சஹீஹான ஹதீஸ்கள். அந்த ஹதீஸ்கள்ல பெரும்பகுதி, அந்த 40 ஹதீஸ்கள்ல பெரும்பகுதி புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ்கள். புகாரி முஸ்லீம் இல்லாம அபுதாவு திருமதியிலையும் வரும், ஆனா அதிகமா பெரும்பாலான ஹதீஸ்கள் இந்த 40ல பெரும்பாலான ஹதீஸ் எங்க உள்ள ஹதீஸ், எல்லாமே புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ். அந்த ஹதீஸ்களை சொல்லும் போது சனதுகளை எல்லாம் அவர் சொல்ல மாட்டார், நான் போக்கி விடுவேன், ஏனென்றால் அதை மனப்பாடம் பண்றதுக்கு லேசா இருக்கணுங்கிறதுக்காக. 40 ஹதீஸ் மனப்பாடம் பண்ண வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க இந்த 40 ஹதீஸ்களை. ஏன்னா அனைவரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஹதீஸ் தான், மனசுல நிலை நிறுத்த வேண்டிய ஹதீஸ் தான். இந்த புத்தகத்துடைய ஆசிரியருடைய நோக்கமும் கூட என்னதான், இதை மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஹதீஸ்களையும் அவர்கள் அறிவிப்பாளர் தொடர கொண்டு வரவே இல்லை. அதனால ஆசிரியர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 40 ஹதீஸ படிக்கிறவங்க மனப்பாடம் பண்ணணும் சொல்றாங்க. அதற்கு பிறகு இந்த அறிஞர் என்ன செய்கிறார் என்றால், இந்த 40 ஹதீஸ கொண்டு வந்த பிறகு ஒரு தனி ஒரு பாடத்தை அமைத்திருக்கிறார். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விளக்கம், அந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறது என்ற விளக்கத்தை அறிஞர் அங்கே தனியாக குறிப்பிடுகிறார். சொல்லிவிட்டு ஆசிரியர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் அதை அவர் கூறுகிறார். மறுமையை ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொருவருக்கும் அவசியம் இந்த ஹதீஸ்களை அறிந்து கொள்வது. அந்த ஹதீஸ்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்களையும் அறிந்து கொள்வது. அந்த ஹதீஸ்களை படிக்கும் போதே அது மக்களுக்கு புரியும். அல்லாஹ்வே நான் சார்ந்திருக்கிறேன், அவனிடமே நான் என்னை ஒப்படைக்கிறேன், அவனுக்கே புகழ் அனைத்தும், அவனை கொண்டே கிருபை இருக்கிறது பாதுகாப்பும் இருக்கிறது என்று முன்னுரையை அறிஞர் நிறைவு செய்கிறார். இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சொந்த விஷயங்கள் அல்ல, எல்லாமே இமாம் அறிஞர் எஹிமுன் ஷரப் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன முன்னுரையை நம்ம முடிச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லா. இப்போது முதலாவதாக இந்த 40 நபிமொழிகளில் முதலாவது நபிமொழியை நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது நபிமொழி அல் ஹதீஸுல் அவ்வல். அன் அமீரில் முஃமினீன் அபி ஹஃப்ஸின் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸமீஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் இருக்கிறது. வைன்னமாலி குல்லிம்ரியும் மாணவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணினானோ அதுதான் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணினானோ அதுதான் உண்டு. இது யாருடைய சொல் சொல்லுங்க? யாருடைய சொல்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கக்கூடிய சஹாபி யாரு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதுதான் உண்டு. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. ஒருவருடைய நாடு துரத்தல் ஹிஜ்ரத், அல்லாஹ்வுக்காக அவனுடைய தூதருக்காக இருக்குமே ஆனால் அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக உரியது, அவனுடைய தூதருக்காகவே உரியது. வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லி துன்யா யுஸீபுஹா, அடையக்கூடிய துன்யாவிற்காக ஒருவருடைய நாடு துரத்தல் இருக்குமே ஆனால் அவிம்ராத்தின் என்கஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை மனமுடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்குமே ஆனால், ஒருவருடைய நாடு துரத்தல் உலகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லது ஒரு பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவருடைய நாடு துரத்தல் இருக்குமே ஆனால், ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, அவருடைய நாடு துரத்தல் அவர் எதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அதற்காக உரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் அல் முஹத்திஸீன், முஹத்திஸீன்களுக்கெல்லாம் இமாம், இரண்டு இமாம்கள், யார் அவர்கள்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் முஸ்லிம். இமாம் புகாரி அவங்களுடைய முழு பெயர் அபு அப்துல்லா, அது அவர்களுடைய குன்யத் குறிப்பு பெயர். அவங்களுடைய முழு பெயர் வந்து முகமது அபுனி இஸ்மாயில் அபுனி இப்ராஹிம் அபுனி முகீரத் அபுனி பர் திஸ்பஹ் அல் புகாரியுல் ஜஃபி. இமாம் முஸ்லிம் சொல்றோம்ல, அவங்களுடைய முழு குறிப்பு பெயர் அபுல் ஹுசைன். அவங்களுடைய முழுமையான பெயர் முஸ்லிம் அபுனுல் ஹஜ்ஜாஜ் அபுனி முஸ்லிம் குஷைரி நைசாபூரி. இவங்க தொகுத்திருக்கிறாங்க. புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. புகாரி முஸ்லீம் எப்படிப்பட்ட நூல்? ஹுமா அஸ்ஹஹுல் குதுபில் முஸன்னஃபா, தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூல்களிலேயே இதுதான் மிகச்சரியான நூல்கள். முதல் புகாரி, அப்புறம் முஸ்லீம், பிறகு மற்ற ஹதீஸ் நூல்கள். அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் முதல் ஹதீஸா இமாம் நவவி அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. நவவி மட்டுமல்ல, பல அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகள்ல முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இமாம் புகாரி அவங்க கொண்டு வந்த முதல் ஹதீஸ் என்ன? இதே ஹதீஸ் தான். இமாம் புகாரி அவங்க முதல் ஹதீஸ் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா தலைப்புக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவங்க முதலாவதாக தேர்வு செஞ்ச தலைப்பு பதவுல் வஹி, வஹியின் துவக்கம். வஹியின் துவக்கம் முதலாவது தலைப்பு. ஆனா அவங்க அந்த தலைப்பு கீழே முதல் ஹதீஸா கொண்டு வந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் எங்கேயாவது வஹியை பத்தி பேசுதா? நபிகளாருக்கு ஆரம்பத்தில் எப்படி வஹி வந்தது, அந்த வஹியுடைய வரலாற்றை பற்றி ஏதாவது பேசுதா? ஒண்ணுமே இல்ல. நிறைய பேர் தலையை பிச்சுக்கிருவாங்க, தலைப்புக்கும் ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஆனா புகாரி இமாம் அவர்கள் சம்பந்தம் இல்லாம செய்யல. ஏன் இந்த ஹதீஸ முதல் கொண்டு வந்தாங்க? அதுக்கப்புறம் நிறைய வஹியை பத்தி வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. நபிகளாருக்கு ஆரம்பத்தில் என்ன வசனம் வந்துச்சு, வஹி வரும்போது நபி அவர்கள் எப்படி பயந்தாங்க, அந்த ஹதீஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனா இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அவங்க முதல் கொண்டு வந்தாங்க. என்ன காரணம்? முதோ முதோ படிக்க வேண்டிய ஹதீஸ் இதுதான். நீங்க வஹியை பத்தி மத்த ஹதீஸ்கள் இருக்குது, வரலாற பத்தி இருக்கிறது, நபிகளாருடைய மனைவிமார்கள் அவங்களுடைய அழைப்பு பணி எல்லாத்த பத்தி படிங்க. முத முத இதை தான் நீங்க படிக்கணும். ஒவ்வொரு மனுஷனும், கல்வியை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் முத முத படிக்க வேண்டிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். ஏன்னா இது இதை தெரிஞ்ச இது மூலம்தான் ஒரு மனுஷன் கல்விக்குள்ள நுழைய முடியும். இதை அவன் தெரியாம எங்கேயாவது போனானா அது எங்கேயாவது அவனை கொண்டு போய் விட்டுரும். அவன் படிக்கிறவனுடைய நோக்கமும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது என்ன? நீ செய்யற செயல் எல்லாம் எண்ணங்களை வச்சுதான் இருக்குது. நீ ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் சொல்லி நல்ல காரியத்தை செஞ்சிட்டோம் நினைக்காத. அந்த நல்ல காரியத்தை எந்த எண்ணத்துல செய்யறங்கிறது முக்கியம். தொழுதுடலாம், தொழுதுட்டா கூலி கிடைச்சிருமா? நோன்பு வச்சிடலாம், நோன்பு வச்சுட்டா நன்மை கிடைச்சிருமா? தான தர்மங்களை செஞ்சிடலாம், நன்மை கிடைச்சிருமா? ஏ மக்களுக்கு பயான் பண்ணிடலாம், நன்மை கிடைச்சிருமா? இல்ல. இந்த தொழுகை, நோன்பு, தானம், தர்மம், நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் நன்மை கிடைக்கணும்னா ஏன் இப்ப உட்காந்து நம்ம மார்க்கத்தை படிக்கிறோமே, இதுக்கு நன்மை கிடைச்சிருமா? இமாம் புகாரி அவங்களுடைய நூலை எடுத்து ஒரு ஆள் படிக்கிறார், நன்மை கிடைச்சிருமா? எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு நன்மை கிடைக்கணும்னா பின்னியாத். எது வேணும்? எண்ணம் இருக்கணும். எந்த எண்ணம் இருக்கணும்? நல்ல எண்ணம் இருக்கணும். தொழுகிறோமா? யாரா உனக்காண்டி தொழுகிறேன், என்ன தொழுகையாளின்னு பிறர் சொல்லணுங்கிறதுக்காக நான் தொழுகல, பிறருக்கு காட்டுவதற்காக நான் தொழுகல. அந்த எண்ணம் இருந்தாதான் அந்த தொழுகைக்கு மதிப்பு. அல்லாவிடத்துல நோன்பு வைக்கிறோம், எல்லாரும் வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன். அல்லது பசியா இருந்தா உடம்புக்கு நல்லது, அதனால வைக்கிறேன். அது மெயின் நோக்கமா இருக்கக்கூடாது. நம்முடைய சில நேரங்கள்ல நோன்பு வைக்கிறோம், உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கணும்? பிரதானமான நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்கறதா நம்முடைய நோக்கமா இருந்து, அது உடலுக்கு நன்மை நினைச்சா பிரச்சனை இல்லை. அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்காம வெறுமனே உலக ஆதாயத்தை மட்டும் நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்ப நன்மைகள் கிடைக்காது. தான தர்மம் செய்யறார், கொடைவல்லலுங்கிறதுக்காக தான தர்மம் செய்யற. நாலு பேர் என்ன புகழணும், நான் பார்த்தா பணக்காரன், தான தர்மம் செஞ்சாதான் நாலு பேர் மதிப்பான், இல்லன்னா கஞ்சன் சொல்லி தள்ளி விட்டுருவானே. அப்ப மக்கள்கிட்ட எப்படி நல்ல மதிப்பு வாங்குறது? காசு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு, அல்லது கொடுக்கறது எதுக்கு? நீ எனக்கு அடிமையா இருக்கணும், நான் உனக்கு காசு கொடுக்கறானா இல்லையா, நான் சொன்ன பேச்செல்லாம் நீ கேட்டு நடக்கணும். இப்படிங்கறதுக்காக பிறருக்கு உதவி செய்யறவங்க, தான தர்மம் செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நன்மை கிடைச்சிருமா? இல்ல. எப்ப கிடைக்கும்? பின்னியாத், நல்லது. யாழ்லா லா நுரீது மின்கும் ஜெசா வலா சுக்கூரா. பிறருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நல்லடியா இருக்கு என்ன சொல்வார்கள்? உங்களிடமிருந்து நாங்கள் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை. வேண்டாம், உங்க நன்றி எங்களுக்கு வேண்டாம். நான் உங்களுக்கு செஞ்சது உங்க நன்றி எதிர்பார்த்து இல்ல. அதுக்கு பதிலாக நீங்க ஏதாவது எங்களுக்கு செய்வீங்கன்னு எதிர்பார்த்து நான் செய்யவே இல்லை. அது எங்களுக்கு வேண்டாம். சொர்க்கவாசிகள் இப்படி சொன்னவங்களாம் உலகத்துல, அவங்களதான் எல்லாம் சொர்க்கவாசியா மறுமையிலே தேர்வு செஞ்சிருக்கிறான். அப்ப எண்ணங்களை வச்சுதான் எந்த செயலும் இருக்குது. எண்ணம் கெட்டு போச்சு, தொழுக நரத்துல நரகத்துல நம்மளை தள்ளிடும். அல்ல வயலுள்ள முசல்லின்ல தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். ஏன் தொழுகிறான் ஆனா கேடு அவனுக்கு? யார் அவன்? அல்லது ரஹ்மன் சலாத்தின் சாகூன், தொழுகையில் அவர்கள் பாராமுகமாக கவனமற்று இருப்பார்கள். யுராவூன், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து அவன் வரல, அவன் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அவன் தொழுகிறான். அப்ப என்ன சரியில்லாதனால கிடைக்கல, அது பாவமாயிருது. அப்படித்தான் அத நபி அவர்கள் இங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப முக்கியம், இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இங்க வர்றதுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? நல்ல விஷயம் சொல்றாங்க, மார்க்கத்தை பத்தி கேட்டுக்குருவோமே. இந்த வீடியோவை பாக்குறோம், கேட்கிறோம், இதனுடைய நோக்கம் என்ன இருக்கணும்? ஏதோ பொழுதுபோக்கு எதையாவது போட்டு கேட்டுட்டு இருப்போம், தூக்கம் வரல, அது இருக்க கூடாது. கேட்கிறோம், ஏதோ விஷயம் சொல்றாங்க, ஒரு நூலை பத்தி சொல்றாங்க, ஹதீஸுகள், ரசூலுல்லாஹி ஹதீஸுகள், அதை கேட்டோம்னா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கோம், மாணவர்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்க, ரஹமத் இறங்கக்கூடிய சபை. இதை எதிர்பார்த்து வந்தாதான் நமக்கு இங்க நன்மை. இல்ல நம்ம வராட்டினா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, நம்ம அதுக்காண்டி போவோம், சும்மா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு டைம் பாஸா உட்கார்ந்துட்டு வருவோம், இப்படி வந்தோம்னா நமக்கு நன்மை கிடைக்காது. அதுதான் நபி அவர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல நீங்க எண்ணத்தோட செய்யுங்க, நல்ல எண்ணத்தோட செய்யுங்க என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் நாடியதுதான் உண்டு, அப்ப நினைச்சதுதான் கூலி கிடைக்கும். நன்மை எதிர்பார்த்தா நன்மை உண்டு, நன்மை எதிர்பார்க்கல அவன் காரியம் நல்லா இருக்குது, ஆனா அல்லாட்ட அவன் நன்மை எதிர்பார்க்கலையா, அவனுக்கு என்ன கிடைக்காது? கூலி கிடைக்காது. அடுத்த நபி அவர்கள் இதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம்? ஃபமன் கானது ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. ஒருவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்குமே ஆனால் அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக உரியது, ரசூலுக்காக உரியது. ஒருவருடைய ஹிஜ்ரத் துனியாவை அடையிறதுக்காக இருக்குமே ஆனால், ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக இருக்குமே ஆனால், அவர் எதுக்காண்டி ஹிஜ்ரத் பண்ணாரோ அதுக்காக உரியது. அப்ப அவரு அவருடைய ஹிஜ்ரத்துக்கு என்ன கிடைக்காது? கூலி கிடைக்காது. அல்லாஹ் ரசூலுக்காக செஞ்சாதான் அல்லாஹ் ரசூலுக்கு உரியது. அப்ப அல்லாஹ் ரசூல் ஏத்துக்கிடுவாங்க, அதுக்கு கூலி தருவாங்க. அந்த ஊருக்கு போனா அங்க நமக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறலாம், இங்கதான் காலம் பூரா இதே வச்சு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது, வாழ வேண்டியது இருக்குது. இந்த அந்த ஊருக்கு போயிட்டோம்னு சொன்னா இப்படி நமக்கு என்ன செய்வாங்க? ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. அப்ப ஒரு பெண்ணுக்காக இருக்குமே ஆனால், அல்லது அங்க போனா நிறைய பணம் கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும், இதுக்காக இருக்குமே ஆனால், அப்ப அவர் எதுக்கு போனாரு? அவர் பொண்ணுக்காண்டி போயிருக்காரு, அவ்வளவுதான். அல்லாஹ் ரசூலுக்காக இல்ல. அப்படி அல்லாஹ் ரசூல்கிட்ட வரக்கூடாது. நீ இதுக்காக நீ ஹிஜ்ரத் பண்ணியிருந்தேன்னா நீ அல்லாஹ் ரசூல்கிட்ட வரக்கூடாது. எனக்கு நன்மையை கொடுங்க, அது உனக்கு கிடைக்காது. ஏன்னா நீ அதை நாடல, அதை நீ எதிர்பார்க்கல. என்று நபி அவர்கள் இங்கே சொல்லி காட்டுறாங்க. இப்போது ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றான்னு பார்ப்போம். கேட்கலாமா? பிரச்சனை இல்லையே. சரி, எவ்வளவோ நல்லறங்கள் இஸ்லாத்துல இருக்கிறது. கலிமாவுக்கு அடுத்து தொழுக, நோம்பு, தர்மங்கள், ஹஜ்ஜு, இதான நம்ம கடமையாக்கப்பட்ட முக்கியமான வழிபாடுகள். அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம ஹிஜ்ரத்தை ஏன் சொன்னாங்க? ஒருவருடைய தொழுகை அல்லாஹ் ரசூலுக்காக இருக்குமே ஆனால் அது அல்லாஹ் ரசூலுக்குரியது, ஒருவருடைய தொழுகை பிறருக்காக இருக்குமே ஆனால் புகழுக்காக இருக்குமே ஆனால் அதுக்காக உரியது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நபி சொல்லாம இங்க ஹிஜ்ரத்தை ஏன் சொன்னாங்க? இதுதான் ஜவாமியுல் கலீம் என்பது. ஜவாமியுல் கலீம்ல வட்டு சுருக்கமாக அப்படியே உள்ளத்தை டச் பண்ற மாதிரி, மனசுல உட்கார்ற மாதிரி உபதேசம் செய்யக்கூடியவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு என்ன காரணம்? சரி, நானே சொல்றேன். எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு உஸ்தாத் சொல்லிக் கொடுத்தார், சாலிஹ் இப்னு அப்துல்லா உசைமி, அவங்க அரபி கிளாஸ் நடத்துவாங்க. அவங்ககிட்ட இருந்து கேட்ட சில விளக்கங்களை தான் நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நல்ல பிரயோஜனமான விளக்கங்கள். இது மாதிரி அவங்க சபையில நம்மகிட்ட கேட்டாங்க, அப்ப சில பேர் தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த கேள்வியை கேட்டு அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க. அதுக்கு அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்னன்னா, மத்த வழிபாடுகள் எல்லாம் அரபுகள் ஓரளவுக்கு அறிந்து வைத்திருந்தார்கள். நோன்பு இருந்துச்சு, தொழுகை இருந்துச்சு, ஹஜ் இருந்துச்சு, தான தர்மங்கள், இதெல்லாம் அரபுகள்கிட்ட அறியப்பட்ட ஒரு வழிபாடு. ஆனா வழிபாடு என்று அறியப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டா அது ஹிஜ்ரத்து தான். அது மட்டும் காரணம் அல்ல, மக்கள் செய்வதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வழிபாடு இதுதான். தொழுக கஷ்டமா இல்ல, நோம்புக்கிறது கஷ்டமா இல்ல, ஹஜ் செய்யறது கஷ்டமா இல்ல, நோம்பு தானம் தரும் அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. ஆனா ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரண காரியம் இல்ல. ஹிஜ்ரத்னா என்ன? சொந்த ஊரை விட்டுட்டு போகணும். சொந்த ஊரை விட்டுட்டு அங்க வீடு இருக்கும், சொத்து பத்துகள் இருக்கும், தோட்டம் தரவு வாங்கி போட்டிருப்பீங்க, மனைவி மக்கள் இருப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிருக்கும் ஒரு ஊர்ல. அதை விட்டுட்டு என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு ஊருக்கு பரதேசியா போகணும். பரதேசிங்கிற சிற்ற வார்த்தை இல்ல, அது உண்மையிலேயே பரதேசினா என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்லாம வந்தவர், வெளியூருக்காரு. நம்ம ஊர்ல இந்த பிச்சைக்காரங்களுக்கு முசாஃபர் முசாஃபர் சொல்லுவாங்க. முசாஃபர் தான் உண்மையில பயனாளின்னு அர்த்தம். யார் யாரெல்லாம் பயணம் பண்றாங்க? எல்லாரும் முசாஃபர் தான். ஆனா இந்த பிச்சை எடுக்கிறவங்க முசாஃபர்பாங்க. அப்போ இது வந்து ரொம்ப கஷ்டம், சாதாரணம் எல்லோரும் செஞ்சிட முடியாது. ஒரு ஊரை விட்டுட்டு ஒரு ஊருக்கு போற சும்மாவா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு அரபுகள் இதை வந்து வெறுப்பாங்க. சொல்ல போனா அரபுகள் என்ன, உலகமே இது வெறுக்கத்தான் செய்யும். யாராவது நீங்க உங்க சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போச்சுன்னா போவோமா? நீங்க அவங்கவுங்களுக்கு அவங்க ஊருக்கு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? நம்ம ஊர் அடுத்தவங்க நம்ம ஊரை குறைச்சுன்னா கூட கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே எப்படி எங்க ஊரை நீங்க குறை சொல்லலாம், எங்க ஊரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. இந்த கடையநல்லூர் காரவங்க ஒரு பழமொழியை உருவாக்கி வச்சிருக்காங்க, கடையநல்லூரை சுத்தின கழுத கடையநல்லூரை விட்டு எங்கேயுமே போகாது அப்படின்ட்டு. அவங்களுக்கு அந்த ஊரு என்ன, கழுத கூட என்ன செய்யாதான், கடையநல்லூரை விட்டு போகாதான். அப்ப எல்லாருக்கும் பிரிய இருக்குதான். சில பேர் வெளியூர்ல பொண்ணு கூட எடுக்கிறது கிடையாது. ஏன்? வெளியூர்ல எடுத்த ஓயாம வெளியூருக்கு போக வேண்டியிருக்கும். நம்ம ஊர்ல எடுத்த அந்த அளவுக்கு ஊர் மேல மனுஷன் அதிக பற்றுள்ளவனா இருக்கிறான். அரபுகளை பொறுத்தவரை சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போறது அது அவங்க அவமானமாக நினைச்சாங்க. அப்படி நினைச்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, காசு பணம் சொத்து இத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஊர் உலகத்துல எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, அப்படி ஒரு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத்து தான் என்ன, ஹிஜ்ரத். அதனாலதான் இந்த இபாதத் மற்ற இபாதத்துகளை விட்டு வேறுபட்டு இருக்கிறது. நபி அவர்கள் அப்படிப்பட்ட இபாதத்தை இங்க சொல்லி காட்டுறாங்க. உதாரணத்துக்கு எதுக்கு இப்படி ஒரு சிறந்த ஒரு உன்னதமான அல்லாவிடத்துல அதிக திருப்தியை பெற்றுத் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தியாகமாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்தா இருந்தா கூட நீ நல்லதை நினைச்சாதான் உனக்கு நல்லது கிடைக்கும், இல்லாட்டினா இது கூட உனக்கு பயனளிக்க. அப்ப வேற எந்த இபாதத்து உனக்கு பயனளிக்க போகுது, என்ன கெட்டு போச்சுன்னா? இதுதான் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அன்பான சகோதரர்களே, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு உலக ரீதியிலான காரியங்கள், இன்னொன்று மார்க்க வழிபாடுகள். இப்ப தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இதெல்லாம் வணக்க வழிபாடுகள், இதெல்லாம் வணக்க வழிபாடுகள். வேலை பார்க்கிறோம், இது வணக்க வழிபாடா? இல்ல, இது வந்து ஒரு உலக ரீதியில நம்முடைய தேவைகளுக்காக நம்ம பாடுபடுறோம். மார்க்க வழிபாடுகள் இருக்குதுல்ல, தொழுக, நோன்பு, தான தர்மங்கள், ஜகாத், இது மாதிரியாக வழிபாடுகளாக வணக்கங்களாக சொல்லப்பட்ட விஷயம், இதுல அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும். இதுல கண்டிப்பாக நம்முடைய நீயத்து கண்டிப்பா இருந்தாகணும். என்ன நீயத்து? நன்மை எதிர்பார்க்கக்கூடிய நீயத்து இருந்தாகணும். இதுல நம்ம நன்மை எதிர்பார்க்காம விட்டுட்டோம்னா இது நமக்கு பாவமாயிரும். தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்கல அப்படின்னா அதுக்கு வேலிவு கிடையாது, அது பாவமாக குற்றமாக ஆயிரும். ஆக வழிபாடுகள் எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்க்கப்பட்டிருக்கணும். ஆனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பி தாலிக வஜ்ஹல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி, மன் பனா மஸ்ஜிதன் யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒருவர் பள்ளிவாசலை கட்டினால். ஆக வழிபாடுகள் எல்லாத்திலையுமே நம்ம கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடணும், நாடித்தான் செய்யணும். நாடாம செய்யலாம், நாடவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முறை வழிபாடுகள்ல கிடையவே கிடையாது, இதை விளங்கிக்கோங்க. ஆனா இந்த உலக காரியங்கள் இருக்குதுல்ல, சம்பாதிக்கிறது, வீட்டு வேலைகளை பாக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், இதுல பொறுத்தவரை நம்ம நல்ல அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்தால் கூலி கிடைக்கும், எதிர்பார்க்காமல் விட்டால் கூலியும் கிடைக்காது, பாவமும் கிடைக்காது, கூலியும் கிடைக்காது, பாவமும் கிடைக்காது. இப்ப உதாரணமாக நீங்க குளிக்கிறீங்க, சும்மா குளிக்கிறோம் சொல்லிட்டு குளிச்சுட்டு போறீங்க, அப்படின்னா உங்களுக்கு என்ன அல்லாஹ்விட நன்மையெல்லாம் எதிர்பார்க்கல, குளிச்சா உடம்புக்கு சுத்தம் நல்லது அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு போறீங்க, உங்களுக்கு பாவம் வராது ஆனா நன்மையும் கிடைக்காது. அது குளிக்கும் போது யாரா உன்னுடைய தூதர் சுத்தத்தை ஈமான்ல ஒரு பகுதின்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால நான் குளிக்கிறேன், எனக்கு நன்மையை கொடு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம குளிச்சா கூட நமக்கு நன்மை, நம்ம குளிச்சா கூட நன்மை, நம்ம சாப்பிடுறோம் அல்ல நீ கொடுத்த ரிஸ்க்கு, சும்மா சாப்பிடுறோம் சொல்லிட்டு போனோம்னா நன்மையும் கிடையாது பாவமும் கிடையாது, சாப்பிடுறோம் அல்ல நீ கொடுத்த ரிஸ்க்கு, இதை நான் சாப்பிடுறேன், இதை எனக்கு பிரயோஜனமாக்கி விடு, இதை கூட எனக்கு நன்மையாக்கி கொடுனா அல்ல அதையும் நன்மையாக்கி கொடுத்துருவான். இப்ப ஏதோ மனைவியை கல்யாணம் பண்ணோம், பொறுப்பு ஏற்றிருக்கிறோம், செலவு பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு செலவு பண்ணீங்கன்னா அல்ல அப்படி நன்மையெல்லாம் நீங்க அதை எதுவுமே எதிர்பார்க்கல, அப்ப உங்களுக்கு பாவமும் கிடையாது நன்மையும் கிடையாது. ஆனால் அதை நீங்க அல்லாவிடத்துல நன்மை எதிர்பார்த்த அந்த உலக காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்கிறீங்களே, அல்ல நான் மனைவிக்கு காசு பணத்தை கொடுக்கறேன், என் பிள்ளைகளுக்காக நான் கஷ்டப்படுறேன், இதுல எனக்கு நன்மையை கொடு, எதிர்பார்க்கலாம், அது அல்லாஹ் கருணையால. நம்ம என்ன நினைப்போம், ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு தானே அல்லாட்ட எதிர்பார்க்க முடியும், அப்படி இல்லை. நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டு வணக்கம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கூட அல்லாஹ் இதுக்காக எனக்கு நன்மையை கொடுங்கட்டு அல்லாஹ் கொடுப்பான். உன் மனைவிக்கு தானே சாப்பாடு கொடுக்கறேன், அதான் நபி என்ன சொன்னாங்க, ஹத்தா தஜால மாஃபி ஃபி இம்ராதிக, உன்னுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவலை உணவை நீ ஊட்டி விடுற, மனைவிக்கு தான் ஊட்டி விடுற, உன்னுடைய தேவைக்காக நீ செய்யற, அதுலயே நீ அல்லாஹ்வுடைய திருப்தி என்னன்னா இல்லா உஜிர்த்தாலைஹா, அதற்கும் உனக்கு நற்கூலி வழங்கப்படும். அப்ப இந்த உலக விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, நம்ம செய்யற காரியங்கள் என்ன காரியமா இருக்கட்டுமே, எது செஞ்சாலும் சரி யாரெல்லாம் இதுல எனக்கு நன்மையை கொடு, யாரெல்லாம் உன்னுடைய திருப்தியை நாடி இதை நான் செய்யறேன், நீ அனுமதிச்சிருக்க ஹலால் ஆக்கியிருக்க அதனால நான் செய்யறேன் என்று நம்ம அல்லாஹ்விடத்துல நன்மையை நாடுன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நன்மைகளை நிறைவாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் ஒரு ஹதீஸ பற்றி நம்ம போதிய அளவுல அறிந்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ஹதீஸ்களாக அதனுடைய சட்டத்திட்டங்களை நம்ம அறிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுபஹான கல்லாஹும்ம வபி ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வதுப இலை.